தென்றல் அக்டோபர் 2013 இதழில் சிறுகதை பகுதியில் பிரின்ஸ்டன் நியூஜெர்சியிலிருந்து ரவிசங்கர் எழுதியுள்ள கல்யாண மாமி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வெளியூர்ல இருந்து வந்து சென்னையில கல்யாணம் பண்றது ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமான காரியம். கொத்தமால் சாவடி காய்கறியும் பாம்பே ஸ்டோர்ஸ் பலசரக்குமாக நொந்து போன நாட்கள் உண்டு. இப்பெல்லாம் கான்ட்ராக்ட் கல்யாணம் ரொம்ப சுலபமா போச்சு. சமையல்காரிலிருந்து சரக்கு மாஸ்டர் ஆகி இப்போது கல்யாண கான்ட்ராக்டராக இருக்கிற கும்பகோணம் நடராஜ சர்மாவுக்கு மட்டும் மார்க்கெட் பிடிக்கும் வேலையே இல்லை. அதற்கு காரணம் அவரது நேர்மை, சுவையான சமையல், அமைதியான குணம் என்று பல காரணங்கள் சொல்லலாம். அதில் மிக முக்கிய காரணங்கள் இரண்டு. முதல் காரணம் கல்யாண மாமி. அடுத்த காரணம் மாமி இல்லாமல் இதை செய்வதில்லை என்ற எண்ணத்தால் ஒரு நேரத்தில் ஒரு கல்யாணம் மட்டுமே எடுக்கும் அவரது வைராக்கியம். 80 வயதில் சிவப்பழமான சர்மாவிடம் கேட்டால், எல்லாத்துக்கும் கல்யாணம் முன்ன நிக்கறா, பசங்க எல்லாம் மணியானவங்க, எல்லாரும் சேர்ந்து கலக்கறாங்க, இதில் நான் என்ன பண்றேன் என்று அடக்கமாக சொல்வார். சராசரி உயரம், மாநிறம், மூக்கிலும் காதிலும் மட்டும் குறைந்தபட்ச நகைகள், கழுத்தில் திருமாங்கல்யம் தவிர இருப்பதே தெரியாத ஒரு மெல்லிசு சங்கிலி, மஞ்சள் பூசிய கருணை ததமும் களையான முகம், அழகான கொஞ்சம் பெரிய குங்கும போட்டு மேலே சின்ன கீற்றாக விபூதி, எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டுக்கொண்டு செய்யும் பாங்கு, மனிதர்களோடு சுலபமாக ஒட்டிக்கொள்ளும் குணம் என்று மாமியின் பிரதாபங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். பெண் வீட்டுக்காரர்கள் வருவதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே சர்மாவும் மாமியும் வந்து விடுவார்கள். சர்மா மாமா வாழை மரம், மாவிலை தோரணம், பந்தல் அலங்காரம் என்று பிஸியாகிவிட, கோலம் போட்டு ஆரத்தி கரைத்து, சந்தனம் குங்குமம், வெற்றிலை பாக்கு, பன்னீர், சர்க்கரை, கற்கண்டு என்று எல்லாவற்றையும் சப்ஜாடா எடுத்து வைத்து தயாராகி விடுவார் மாமி. அப்போது ஓடும் ஓட்டம், கட்டு சாதம் முடிந்து பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பி சமையல் கட்டெல்லாம் அலம்பி விட்டு அப்பாடா என்று ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து முந்தானியால் முகத்தை துடைத்தவாறு, நாராயணா ஒரு டம்ளர் மோர் இருந்தா குடுடா குழந்தை என்று சமையல்காரிடம் கேட்கும் போதுதான் நிற்கும். அநேகமாக அந்த ஒரு டம்ளர் மோர் தான் 2 நாட்களில் மாமி சாப்பிடும் முதல் சாப்பாடாக இருக்கும். மாமியை நான் முதலில் பார்த்தது என் நண்பனின் தங்கை திருமணத்தில். அப்போதே மாமியின் நினைவில் ஒரு மிக உயர்ந்த இடத்தை பிடித்து விட்டார். அப்போது எங்கள் குடும்பம் அபுதாபியில் இருந்தது. என் அப்பா அங்கே எண்ணெய் தொழிற்சாலையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். கல்யாணம் முடிந்து திரும்பி போனதும் பல நாட்களுக்கு மாமி பிரதாபத்தையே பேசிக் கொண்டிருந்தேன் என்றால் பாருங்களேன். மாமியின் புருஷன் யார் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது. ஆனால் யாருக்கும் மாமியிடம் கேட்கும் தைரியம் இல்லை. மாமி புருஷனுடன் இல்லை என்பதும், அவரது கணவர் துபாய்க்கு பல வருஷங்களுக்கு முன்பே வேலைக்கு சென்றார் என்பதும் அவருக்கு சற்று நெருக்கமானவர்களுக்கு தெரியும். மாமியின் குணத்துக்கு இந்த விஷயம் யாருக்குமே பெரிதாக தெரியவில்லை. அப்படியே கேட்டாலும் மாமி திறமையாக மழுப்பி விடுவார். என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் கல்யாணங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டுதான் இருக்கும். மனிதர்களை பார்த்தவுடனே மாமி இவர்களில் யார் பிரச்சனை பண்ணுவார் என்று தெரிந்து கொள்வார். அப்போதிருந்து எது செய்தாலும் அவரிடம் அப்ரூவல் வாங்கப்படும். சாப்பாடு முதல் சயன அறை ஏசி வரை விசேஷ கவனிப்பு யதார்த்தமாக அளிக்கப்படும். எப்படியாவது எந்த பிரச்சனையும் வராதவாறு மாமி பார்த்துக் கொள்வார். கல்யாண பெண்ணின் பெற்றோர் செய்யும் சொதப்பல்கள் வெகு சகஜமாக சரி செய்யப்படும். கல்யாண பெண்ணுக்கு அவள் 20 வருடங்களாக கற்றுத்தரப்பட்டிராத பல விஷயங்கள் இந்த 2 நாட்களில் கிடைக்கும் சொற்ப நேரத்தில் மாமியால் கற்பிக்கப்படும். அவரது அம்மாவுக்கும் எதிர்காலத்தில் சம்பந்திகளை சமாளிக்கும் வித்தைகள் போதிக்கப்படும். இரு வீட்டு குழந்தைகளுக்கும் தலைவாறுவது முதல் சாதம் ஊட்டுவது வரை மாமியின் கைவண்ணம் இருக்கும். இத்தனைக்கும் மாமிக்கு குழந்தை இல்லை. கல்யாணத்தின் போது எப்போதும் அவர் முந்தானியை பிடித்துக் கொண்டு அவர் பின்னாலேயே பல குழந்தைகள் சுற்றுவது சகஜம். கட்டு சாதத்தின் போது மாமி இருபக்க வீட்டாருடன் ஐக்கியமாகி இருப்பார். மணப்பெண் தன் பெற்றோரை பிரிவதை விட மாமியை பிரிவதற்கே அதிகம் அழுவாள். பல நேரங்களில் பெண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விடுவதற்கும், பெண் வெளிநாடு போனால் ஏர்போர்ட்டில் டாடா காட்டுவதற்கும் கூட மாமி போக வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. பல பந்தங்கள், பிள்ளை பிறப்பு, கிரகப்பிரவேசம், பூணூல் என்று தொடரும் கதையும் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இது எதற்குமே மாமி அழித்துக் கொள்ளவே மாட்டார். தன் டிரேட்மார்க் புன்னகையுடன் எல்லா உதவியும் செய்வார். மாமியை நான் அடுத்தபடி என் ஒன்றுவிட்ட தங்கையின் திருமணத்தின் போது பார்த்தேன். சித்தப்பா வீட்டுக்கு எல்லாமே மாமிதான். அவர் ஏற்கனவே அவர்களுக்கு ரொம்ப அறிமுகம் ஆனவராக தெரிந்தார். சித்தியும் சித்தப்பாவும் மாமி வீட்டுக்கே போய் குங்குமமும் பத்திரிகையும் கொடுத்து, என் பொண்ணு ஆத்திலேந்து கிளம்பச்சேயே பழுத்த சுமங்கலியா, நீங்க எதிர்த்தாப்புல வரணும், அப்போதான் எங்களுக்கு நல்ல சகுனம் அப்படின்னு அழைக்க, இது என்னடி கூத்து என்று மாமி போலியாக அழுத்து கொண்டாலும் அந்த ஓரங்க நாடகத்துக்கும் ஒத்தாசை செய்யவே செய்தான். அப்போது மஸ்கட்டில் இருந்த என் அப்பாவால் முன்னதாக கல்யாணத்துக்கு வர முடியவில்லை என்பதால் நாங்கள் அனைவரும் ஒரு வாரம் முன்னதாகவே பிளைட்டில் வந்துவிட்டோம். அப்பா ஜானவாசத்தன்று ராத்திரி தான் வந்தார். வந்ததும் வராததுமாக அவரை நான் மாமியிடம் அழைத்துச் சென்று அறிமுகம் செய்தேன். ஒரு நமக்கு சிரிப்புடன் மாமி அப்பாவிடம், நிலைமையை பார்த்தாயா ரங்கா, உன் பிள்ளை உன்னை எனக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டி இருக்கிறது என்றார். மாமி, அப்படின்னா உங்களுக்கு அப்பாவை முன்னமே தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டேன். உன் அப்பனிடமே அதை கேட்டு தெரிந்து கொள்ளேன் என்றார் மாமி. அதற்குள் அம்மா மாமியை அழைக்கவே, இதோ வந்துட்டேன் அம்மா என்று போய்விட்டார். நிஜமாகவே என் அப்பாவுக்கும் மாமிக்கும் முன் அறிமுகம் இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அப்பா எப்போதுமே எனக்கு ஒரு நண்பர் போலத்தான் பழகுவார். மாமியிடம் பேசிக் கொண்டிருந்த போது அப்பாவின் கண்களில் ஒரு சங்கடம் தெரிந்ததையும் அதை மறைத்துக் கொண்டு அவர் யதார்த்தம் தோன்ற பேசியதையும் என்னால் உணர முடிந்தது. சஸ்பென்ஸ் தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த இரவு வரை அதை பற்றி அவரிடம் கேட்க நேரம் கிடைக்கவில்லை. ராத்திரி கலக்கல் ரிசப்ஷன் சாப்பாட்டுக்கு பிறகு எல்லாரையும் கவனித்துவிட்டு அப்பாடா என்று உட்கார்ந்திருந்தேன். ஒரு கல்யாணத்தில் எல்லாருக்கும் எத்தனை எத்தனை வேலைகள். என்னடா குழந்தை டயர்டா இருக்கா, சித்த இருடாப்பா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மாமி உள்ளே போனார். தூங்க போகலாமா என்று நினைத்த போது அப்பா, ரகு மொட்டை மாடிக்கு படுக்க போறேன், வரையா என்றார். நீங்க போங்கப்பா, இதோ வந்துட்டேன். மாமி கையில் ஒரு டம்ளரோடு வந்தார். காட்டால் என்று பாக்கிறேன், இருமிண்டே இருக்கியே. இந்த பசும்பாலில் மிளகு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், குடி, தொண்டைக்கு இதமா இருக்கும். அந்த வாஞ்சை வழியும் குரலை கேட்டபோது மாமி ஒரு யூனிவர்சல் அம்மா மாதிரி விஸ்வரூபமாக தெரிந்தாள். என்னதான் ஏசி அறைகள் இருந்தாலும் மொட்டை மாடி தூக்கம் கல்யாண வீடுகளில் ரசிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று. அங்கங்கே சின்ன சின்ன குழுக்களாக சீட்டு கச்சேரியும் அரட்டை கச்சேரியும் வெற்றிலை பாக்கு புகையிலையுமாக களைகட்டி இருந்தது. ஒரு தனி மூலையில் அப்பா ஜமுக்காலத்தில் எனக்கு பக்கத்தில் இடம் ஒதுக்கி படுத்திருந்தார். வாருகோ என்று நகர்ந்து இடம் கொடுத்தார். எங்கிருந்தோ ஒரு தலையணையையும் ஏற்பாடு செய்திருந்தார். கால் நீட்டி படுத்த நான் ஆவல் தாங்காமல் கேட்டேன், சொல்லுங்கப்பா, மாமியை உங்களுக்கு எப்போதிருந்து எப்படி தெரியும்? அப்பா அந்த கதையை சொல்லலானார். அவள் எனக்கு சிறு வயது தோழிடா, என் கிளாஸ்மேட்டும் கூட. ஒன்னாம் கிளாஸ்லிருந்து பத்தாவது வரை ஒன்னாவே படிச்சோம். எங்க ஆத்து நாலாவது ஆத்துல தான் அவ இருந்தா. அவளோட அப்பா ராமசுவாமி ஐயர் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார். எங்க அக்ரஹாரத்திலேயே கொஞ்சம் வசதியான குடும்பம் அவளுடையது. பித்ராஜித சொத்து நிலம் நீச்சின்னு காவேரி கரையில் இருந்தது. வாத்தியார் மாமா தன் மூணு பொண்ணுக்கும் நதிகளோட பெயரை வைத்தார். பாகீரதி, அதான் உங்க கல்யாண மாமி, மூத்தவ. அடுத்து காவேரி நர்மதான்னு ரெண்டு தங்கைகள். அந்த காலத்துல எல்லாம் தங்கைகளோட பிறந்த மூத்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு அம்மா ஸ்தானம் கிடைக்கும். பாகியோட அம்மா டிபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்பெல்லாம் இப்ப மாதிரி ட்ரீட்மெண்ட் வசதி கிடையாது. அதுவும் எங்கள் கிராமம் கொள்ளிடக்கரையில் ஒரு குக் கிராமம். ஒரு குளிர்காலத்தில் டிபியோட ஆஸ்மாவும் சேர்ந்து கொள்ள ஒரு நல்ல நாளில் மாமி சுமங்கலியா போய் சேர்ந்தாள். அப்போ எட்டாவதே படிச்சிருந்த பாகி குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி சந்தோஷமா எடுத்துண்டா. தட்டு தடுமாறி பத்தாவதும் முடிச்சா. அந்த காலத்துல எல்லாம் சமஞ்ச பொண்ண சமையல் ரூமுக்கு அனுப்புன்னு தஞ்சாவூர் ஜில்லாவில ஒரு சொலவடையே உண்டு. பத்தாவது படிச்ச பொண்ணை குதிராட்டம் வீட்டுல வச்சுட்டு இருக்கான்னு பேச்சு வரப்படாதுன்னு வாத்தியார் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சார். தங்கைகளை கவனம் கொண்டு லோக்கலிலேயே மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி பாகி சொன்ன எதுவும் மாமா காதில் ஏறவில்லை. பாகி ரொம்ப செல்லம் அவருக்கு. இத்தனைக்கும் அப்பெல்லாம் பாகி ரொம்பவே அழகா இருப்பா. வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி பொண்ணோட வாழணுங்கிற ஆசை எங்கள் குரூப்பில் எல்லாருக்கும் இருந்தது உண்மை. ஆனா எழுபதுகள் எல்லாம் சம வயசுல வரன் பாக்கிறது இல்லை. குறைஞ்சது 8 வயசாவது வித்தியாசம் இருக்கணும்னு நினைப்பா. இதெல்லாம் தெரிஞ்சே நிராசைப்பட்டு போனவங்க எங்க செட்ல எவ்வளவோ பேர். கல்யாண தரகர் மூலமா ஐஐடியில கெமிக்கல் படிச்சு வடக்கே உத்தியோகமாயிருக்கிற ஒரு வரனை வாத்தியார் முடிவு பண்ணார். நன்னா விசாரிச்சாடான்னு பலர் கேட்டது மாமாவின் காதிலேயே ஏறலே. அந்த அளவுக்கு ஐஐடி அவர் கண்ணை மறைச்சது. அதுல சீட் கிடைக்கணும்னாலே நல்ல குணமும் படிப்பும் இருந்தாதான் முடியும்னு அவர் நினைச்சார். பொத்தம் பொதுவா பார்த்தா அப்ப அது ஓரளவு உண்மையாயும் இருந்தது. பையனுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சித்தப்பா சித்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சா. அண்ணன் தங்கை மாமனார் மாமியார் பிக்கல் பிடுங்கள் இல்லைன்னு வாத்தியார் சந்தோஷப்பட்டது பலருக்கு. கொஞ்சம் அதிகமாகவே பட்டது உண்மை. தெருப்பூரா பந்தலும் கோட்டை அடுப்பும் மல்லாரி கோஷ்டியின் ரெட்டை நாயனமும் சிவப்பு கலர் ஜானவாச காரும் தஞ்சாவூர் சமையல்காரர்களுமா தடபுடலா. 5 நாளைக்கு நடந்த கல்யாணம் அது. ஆனா பாகிக்கு அந்த வாழ்க்கையை ரொம்ப நாள் நிலைக்கல. ஊருக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ளையின் சுயரூபம் தெரிந்தது. தினமும் கிளப்புக்கு போய் சீட்டாடிட்டு வர்றதும் குடிச்சிட்டு வர்றதும் பாகியை அடிச்சு உதைக்கிறதும் சித்திரவதை பண்ணறதுமா அவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிருந்தே போச்சு. அவருக்கு இன்னொரு பெண்ணோடவும் தொடர்பு இருக்கிறதா வதந்தி. ஆனா பாகி எதையுமே தன் பிறந்தாத்துக்கு சொல்லல. கடைசியில தீபாவளிக்கு கூப்பிட மாமா வடதேசம் போன அன்னைக்கு ஆத்துக்காரரால அடிச்சு வெளியே தள்ளப்பட்டு ராத்திரி பூரா அழுது முகமெல்லாம் வீங்கி வாசப்படியில படுத்துட்டு இருந்த தன் பெண்ணை பார்த்து ஆடி போனார். அன்னைக்கே அவளை ஆத்து கழிச்சுன்னு வந்துட்டார். வாழா வெட்டியா இருக்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்பவே கஷ்டம். கேமரா ரூமும் கண்ணீருமா இருந்த பாகியின் வாழ்க்கையிலும் கொஞ்சம் வெளிச்சம் தெரிவது போல இருந்தது. 2-3 மாசத்துக்கு பிறகு மாப்பிள்ளை திரும்பி வந்து தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டார். கெட்ட சகவாசத்தினாலும் இந்த புத்தி மாறாட்டம் ஏற்பட்டதுன்னு தாம் வேற ஊருக்கு மாற்றல் வாங்கிட்டதாகவும் சொல்லி பாகியை தன்னோடு அனுப்புமாறு கெஞ்சினார். தெருவில் இருந்த மாமாக்கள் எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நீரடிச்சு நீர் விலகாதுன்னு எல்லாம் வசனம் பேசி மாமிகள் எல்லாம் பாகி உனக்கு நல்ல காலம் பிறந்துடுத்துடி அப்படின்னு கலாட்டா பண்ணி ஒரு வழியா பாகியின் மறு புக்கக பிரவேசம் நடந்தது. அப்புறம் 1 வருஷம் எந்த தகவலும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் மாப்பிள்ளை பாகியுடன் வந்து தான் துபாய்க்கு வேலை கிடைத்து போவதாகவும் அங்கே போய் செட்டில் ஆனதும் வீடு வாசல் எல்லாம் பார்த்துட்டு வந்து மனைவியை கூட்டி போவதாகவும் சொல்லிவிட்டு சென்றார். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இல்லை. இடையிலே அப்பாவும் மண்டையை போட பாகி குடும்பத்தின் முழு பொறுப்பையும் மறுபடி எடுத்துண்டா. சொத்தெல்லாம் வித்துட்டு தங்கைகளோடு சென்னையில செட்டில் ஆனா. தங்கைகளை படிக்க வச்சு நல்லபடியா கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சா. பிழைப்புக்கு வழியோட ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கிறதால சர்மா மாமாவோட சேர்ந்து இந்த வேலையை பார்க்கறா. ஒரு பெருமூச்சுடன் அப்பா கதையை முடிச்சார். எங்கள் இருவருக்கும் இடையே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மௌனம். தயங்கியவாறு, அப்பா மாமியோட பேசும்போது உங்கள் கண்ணில் ஒரு சங்கடம் தெரிஞ்சது, அதுக்கு ஏதாவது விசேஷ அர்த்தம் இருக்காப்பா என்றேன். சீச்சி அதெல்லாம் ஒண்ணுமில்லை ரகு, அப்பா பொய் சொல்வது நன்றாக தெரிந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பின் அப்பா தன் கையை நகர்த்தி என் கையை பிடித்தவாறு மெல்ல பேசினார். எனக்கு பொய் பேச சரியா தெரியலே ரகு, அதுவும் உங்ககிட்ட மறைக்க முடியலே. எனக்கும் யாரிடமாவது சொன்னா ஆறுதலா இருக்கும் போல தோணுது. நான் இப்ப சொல்றத பரம ரகசியமா வச்சுப்பியா ரகு என்று கேட்டார். நான் அப்பாவை நோக்கி திரும்பி படுத்து அவரது அடுத்த கையை ஆதரவாக தொட்டவாறு சொல்லுங்கப்பா என்றேன். 2-3 வருஷத்துக்கு முன்ன நான் மாற்றலாகி மஸ்கட் வந்து கொஞ்ச மாசம் தனியா இருந்தோனோ இல்லையோ, அப்ப ஒரு நாள் என் கலீக் ஒருவருடைய அம்மாவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்க ஜெனரல் வார்டில் எலும்பும் தோலுமா இருந்த ஒரு உருவத்தை பார்த்து ஆடி போயிட்டேன். அது பாகியோட புருஷன். கவனிக்க யாரும் இல்லாததால் ஆஸ்பத்திரியே அவரை பார்த்து கொண்டிருந்தது. குடல் எல்லாம் வெந்து போய் மரண தருவாயில் இருந்தார். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துக்காக சென்னை வந்த போது பாகியை பார்த்தேன். அவகிட்ட ஏனோ எனக்கு சொல்ல வாய் வரலே. இந்த வேலை அவளுடைய நல்ல குணத்துக்காக கிடைத்த ஒன்றுனாலும் சுமங்கலித்தன்மை அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்குது அப்படின்றதும் உண்மைதானே ரகு. அவ புருஷன் இருந்த வரைக்கும் அவளுக்கு எந்த சொத்து சுகமும் தர முடியலே. வாழாத ஒரு வாழ்க்கைக்காக அவனது மரணத்தால அவளது சோமநிலையை பறிக்கிறது ரொம்ப அயோக்கியத்தனமா எனக்கு தோணித்து. திரும்பி போன 2 நாள்ல அவன் செத்து போனான். நானே அவனது பிணத்தை வாங்கி நண்பர்கள் உதவியுடன் தகனம் செய்துட்டேன். எனது செயலுக்கு ஒரு பரிகாரமா அது இருக்கட்டுமே. நான் செய்தது தப்பா ரகு. அப்பாவின் கண்களில் கண்ணீர். நான் மெதுவாக அப்பாவின் கண்ணீரை துடைத்தேன். இல்லவே இல்லைப்பா, நீங்க செய்ததுதான் ரொம்ப சரி. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ பா. ஆறுதலாக அவரை கட்டி அணைத்துக் கொண்டேன். மனதின் கனம் நீங்கியதான் அப்பா ஆழ்ந்து தூங்க ஆரம்பித்தார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.